வாழ்ந்திடும் முறை கேளுங்கள், இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள், இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் ஏழாம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எனக்கும் இன்னொருவருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. அவரை மன்னிக்க எனக்கு மனமில்லை. என்னுடைய பகையாளியாக அவர் மாறிப்போகிறார். உடனே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அவரை பார்க்கும் பொழுது, அவரை பற்றி பேசும் பொழுது கோபம் வருகிறது, வெறுப்புணர்வு உருவாகிறது. இது மனித இயல்பு. அவருடைய வளர்ச்சியிலே எனக்கு ஒரு சிறு பொறாமை ஏற்படுகிறது. அவர் கீழே விழும்பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்கள், இது மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்புதான். இது அவங்கவுங்க வலிமையை பொறுத்து நாம் ரியாக்ட் பண்ணுவோம். நான் உணர்வதோடு நிறுத்தி விடுகிறேன். வலிமை உள்ளவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் துன்புறுத்துவார்கள். ஆனால் நம்முடைய சமயம், கிறிஸ்துவ சமயம், நம்முடைய விவிலியம், இறைவார்த்தை, பகைவருக்கு அன்பு காட்டுங்கள், நீங்கள் வெறுப்போருக்கு, அடுத்தவர் உங்களை வெறுப்போருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறது. நிறைய பேர் என்னிடம் கேட்டதுண்டு, ஃபாதர் முடியலை, எங்களால் மன்னிக்க முடியலை, எங்களுக்கு இப்படியெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்கள், மனிதனாக இது எப்படி முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்கிறது. நாம் வெறும் மனித இயல்புகளை மட்டும் கொண்டிருக்கவில்லை, மாறாக விண்ணுலக இயல்புகளையும் கொண்டிருக்கிறோம். மண்ணுலகில் உருவானவர்களாக மட்டுமல்ல, நாம் விண்ணிலிருந்து உருவானவர்களாகவும் இருக்கிறோம். இந்த உடல் மட்டுமல்ல, விண்ணுலகில் இருந்து வந்த ஆன்மாவும் நம்மோடு இருக்கிறது. நாம் இந்த உடலுக்காக மட்டும், இந்த மண்ணிற்காக மட்டும் நாம் வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நாம் இந்த பகைவர்கள் மீது அன்பும் வெறுப்பவர்களுக்கு நன்மையும் செய்வது என்பது கடினமான ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆன்மாவுக்காகவும் நாம் வாழும் பொழுது, இந்த மனிதத்தையும் தாண்டி வாழும் பொழுது, கண்டிப்பாக நம்மால் அடுத்தவர்களை மன்னிக்க முடியும், அடுத்தவர்கள் மீது உண்மையான அன்பை காட்ட முடியும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நாம் மண்ணிலிருந்து உருவானவர்கள் மட்டுமல்ல, மாறாக விண்ணிலிருந்தும் உருவானவர்கள் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஆழமாக வலியுறுத்துகிறது. ஆகவே அந்த எண்ணங்களோடு, தூய்மையான எண்ணங்களோடு, உண்மையான கிறிஸ்துவ வாழ வேண்டிய அந்த வரத்தை வேண்டிய திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, சிறப்பாக இந்த திருப்பலியில் தங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிற அனைவருக்காகவும் இந்த நேரத்தில் நாம் என் திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நமீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியில் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவாருலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகளே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் பல பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னவர் தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவன்
ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்
ஆமென்
முதல் வாசகம் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் இயல் 26 இறை வார்த்தைகள் 2:7-9 12-13 மற்றும் 22-23 அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார் ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர் சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர் அப்னேரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர் அபிசாய் தாவீதிடம் இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் இரண்டு முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது, இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும், அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா, உமக்கு நன்றி.
வார்த்தை உரைத்தது இது மிகவும் உயர்ந்தது, உங்கள் பகையை மறந்து அன்பு செய் என்றது. இறை வார்த்தை உரைத்தது இது மிகவும் உயர்ந்தது, உங்கள் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உங்கள் பகையை மறந்து அன்பு செய் என்றது. இது அன்பின் கட்டளை இறை இயேசு அளித்தது, இது புதிய கட்டளை புது வாழ்வை தருவது. இது அன்பின் கட்டளை இறை இயேசு அளித்தது, இது புதிய கட்டளை புது வாழ்வை தருவது. இறை வார்த்தை உரைத்தது இது மிகவும் உயர்ந்தது, உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உன்னை படைத்தவர் உன்னை காப்பவர் இறைவன் ஒருவரே, உன்னை மீட்கவே தன்னுயிர் தந்த அவரை நேசிப்பாய். உன்னை படைத்தவர் உன்னை காப்பவர் இறைவன் ஒருவரே, உன்னை மீட்கவே தன்னுயிர் தந்த அவரை நேசிப்பாய். முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் இறைவனை தொழுவாய், முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் இறைவனை தொழுவாய். இது முதன்மையானது இறை இயேசு சொன்னது, இது முதன்மையானது இறை இயேசு சொன்னது. இறை வார்த்தை உரைத்தது இது மிகவும் உயர்ந்தது, உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உன்னை இகழ்வோர்க்கும் உன்னை சபிப்போர்க்கும் ஆசி கூறுவாய், ஒரு கன்னத்திலே அரைந்தால் மறு கன்னத்தை காட்டுவாய். உன்னை இகழ்வோர்க்கும் உன்னை சபிப்போர்க்கும் ஆசி கூறுவாய், ஒரு கன்னத்திலே அரைந்தால் மறு கன்னத்தை காட்டுவாய். உன் பகைவரையும் அன்பு செய்து அழைத்து செல்லுவாய், உன் பகைவரையும் அன்பு செய்து அழைத்து செல்லுவாய். இது அடுத்த கட்டளை இறை இயேசு அளித்தது, இது அடுத்த கட்டளை இறை இயேசு அளித்தது. இறை வார்த்தை உரைத்தது இது மிகவும் உயர்ந்தது, உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. இது அன்பின் கட்டளை இறை இயேசு அளித்தது.
தருவது, இது புதிய கட்டளை புது வாழ்வை தருவது. இறை வார்த்தை உரைத்தது, இது மிகவும் உயர்ந்தது. உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது. உந்தன் பகையை மறந்து அன்பு செய் என்றது.
இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 திருவசனங்கள் 45-49 வரை. சகோதரர் சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்கு உரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்கு உரியதே முந்தியது. தூய ஆவிக்கு உரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா, உமக்கு நன்றி.
ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 27 தொடக்கம் 38 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின்பால் தாகம் கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு இதோ இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையை நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவருங்க ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பயணம் என்பது இந்த வார்த்தை என்கிற வல்லமையோடு கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் வார்த்தையை நம்மோடு பகிர அழைக்கிறார். நம்முடைய திருச்சபையில் பார்த்திங்கனாக்கா திருப்பலிங்கிற ஒரு அபிஷேகம்தான் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறதுனுடைய உச்சகட்டம் எதுன்னா இந்த திருப்பலி தான். மற்றதெல்லாம் வந்து வழிபாடு இல்லாத அந்த வழிபாட்டினுடைய அந்த மெயின் கோர்ஸை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காரியங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு காரியத்தினுடைய அந்த அடிப்படை எங்கே இருக்குதுன்னா இந்த திருப்பலியில் இருக்கிறது. அந்த திருப்பலியை நம்ம ரெண்டாக பிரிக்க முடிகிறது. அது வார்த்தை உடைப்பு, நற்கருணை உடைப்பு, இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அந்த வார்த்தை உடைக்கப்படாத இடத்துல நற்கருணையும் உடைக்கப்பட முடியாது. நற்கருணை அது அர்த்தமற்றதாகி மாறிவிடும். அதனால தான் இந்த திருப்பலியில் வார்த்தை உடைப்பும் நற்கருணை உடைப்பும் இணைந்து வைக்கப்பட்டிருக்கிற, இது இரண்டும் இணைந்தது தான் திருப்பலி என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை தியானிக்காமல் ஆண்டவருடைய மற்ற காரியத்திற்குள்ளே கடந்து செல்வது என்பது ஒரு சரியான செயலாக இருக்க முடியாது. ஆகவேத்தான் வார்த்தையை நீங்கள் தியானிங்க. எபிரேயர் 4:12 அடிக்கடி நம்ம முன்குறித்து காட்டுறோம், உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுவது. எபிரேயர் 4:12, அது உயிர் உள்ளது, இறைவார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, இப்படி நிறைய அதனுடைய வல்லமையை பற்றி அந்த பகுதி மிக அழகாக வர்ணிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இன்றைய நாளில் கூட ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். நீங்களும் என்ன செய்யணும், மனம் திறந்து சிந்திக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க, குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கேட்குறோம் ஃபாதர், சோறாக்கிக்கிட்டு இருக்கப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய நேரம், அதாவது இது வந்து எல்லா நேரமும் ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணிக்க நீங்கள் பழகி வைத்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் நினைத்து நாங்கள் பெருமை அடைகிறோம். திருப்பலி இந்த வார்த்தையை வந்து கேட்குறது அப்படின்னா அப்படியே இருந்து தான் நம்ம இருக்கணும்னு இல்லை, திருப்பலிக்குரிய மகிமை இருக்கிறது, அதை நம்ம அந்த தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே சமயம் இந்த இறைவார்த்தையை குறித்த சிந்தனைகளை கேட்பதற்கு நம்ம நேரம் வந்து இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ட்ராவல் பண்ணும்போது கேட்கலாம். எல்லா நேரமும் ஆண்டவர் உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன், படுக்கும் போதும் துதிப்பேன். ஒரு பாட்டு இருக்குது, அப்போ அந்த பாடல்கள் சொல்வது போல் எல்லா நேரமும் நம்ம ஆண்டவரை வந்து ஆண்டவரோடு பயணிப்பது. ஏனோக்கோ ஆண்டவரோடு நடந்தார் அப்படின்னா இப்படி தான் இந்த வார்த்தையோடு நம்ம நடக்க முயற்சிக்கிற போது, பழகி கொள்கிற போது அது நம்ம ஆண்டவரோடு நடக்கிறோம். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு இது பிடிக்குமா அப்படின்னு, இது நல்ல நேரம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவங்க ஆண்டவரோடு நடக்காதவங்க. நல்ல நேரம், பள்ளி கத்துதா, புறா நடுவில் பறக்குதா, பூனை குறுக்க போகுதா, இதெல்லாம் பார்க்குறவங்க வந்து ஆண்டவரை சாராதவர்கள். அப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அப்படி தான், அவங்க அப்படி தான் அந்த கேட்டகரி. அதில் வந்து நான் இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். இதனால் அடுத்தவங்களை நம்ம நிறைய நேரம் பார்த்துட்டு நம்ம ஏமாந்துருவோம். நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை, அதாவது இதில் நான் வந்து நெட்டில் போய் ஒரு விஷயத்தக்காக தேடிக்கொண்டிருந்த பொழுது, உறவுகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒருத்தர் கவிதை எழுதியிருந்தாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த பிளாக் அவங்க ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் காமன் பீப்புள் எழுதுகிற நிறைய விஷயங்கள். அதில் வாழும் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கருத்து அங்கே பகிரப்பட்டிருந்தது. அதை படித்தப்போ எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெகிழ்ச்சியும் ஒரு இரக்கமும் அந்த காரியத்தை குறித்து பாராட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்தது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற இந்த தலைப்புக்கு இது ஒரு முதல் படியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பா தேவி மயில் குமார் அப்படிங்கிறவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அதில் பேர் போடப்பட்டிருந்தது. அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அவனுக்குள்ளும் எத்தனை ஆசைகளோ என்னென்ன தேவைகளோ தேடுகிறான் குனிந்தபடியே குப்பை மேட்டில் தன் வாழ்க்கையை. மலமள்ளும் மனிதனின் மனக்குமுறலை ஒரு நொடி நினைத்து பாருங்கள். மூக்கை பொத்தியும் முகத்தை திருப்பியும் செல்கிறோம், அவனும் மனிதன் என மறக்காதீர்கள். அம்மா ஐயா குப்பை இருக்கா கொண்டு வாங்க என குரல் கொடுக்கும் துப்புரவு தொழிலாளியுடன் 10 நிமிடம் நின்று பேசியிருப்போமா? யோசித்து பாருங்கள். சாக்கடை அள்ளும் மனிதன் அவனுக்கும் நாற்றம் என்பது நாற்றம்தான், ஆனாலும் அவன் உயிர் பிழைக்க அள்ளுகிறான். அங்கே அடைபட்டது சாக்கடை மட்டுமல்ல மனிதமும் தான். கடவுள் என்பவர் கற்பனைதானோ என என்ன வைக்கிறது இவர்களின் நிலை? அன்றாடம் இவர்களை கடந்தபடியே காலம் ஓடுகிறது. காலம் மட்டுமா, நாமும் தான். நிஜமான நரகத்தை அனுபவிக்கும் அப்பெருமக்களின் வேதனையை உணராத நாம் சொர்க்கம் நரகம் பற்றி தர்க்கம் செய்கிறோம். திருவிழா, தேர்தல், பருவமாற்றம், இயற்கை சீற்றம் என எது வந்தாலும் உதவுபவர்கள் இவர்களே, ஆனாலும் உதாசீனப்படுத்துகிறோம். ஊர் உலகமெல்லாம் சுத்தம் செய்யும் இவர்களுக்கு சுத்தம் சோறு போடுமா என தெரியவில்லை. இவர்களின் துயரத்தினை என்று உணர்கிறோமோ அன்றே உயிர் பெறும் மனிதம். எனவே அடுத்த முறை அவர்களை பார்க்கும்போது ஒரு புன்னகையை பரிமாறுங்கள். கைகூப்பி வாழ்த்திடுங்கள், வணங்கிடுங்கள். வாழும் தெய்வங்கள் அவர்கள். இப்படிக்கு துப்புரவு தொழிலாளர்களின் துயரறிந்த ஒரு சாதாரண மனிதன் இவர் வந்து இப்படி தான் இந்த கவிதையை முடிச்சிருக்கிறாங்க. இந்த கவிதையை வாசிக்கிற பொழுது ஒரு சில காரியங்கள் நம்மளோட தொடர்புடையதாக நான் பார்த்தேன். இந்த சொர்க்கம் நரகம், மோட்சம் நரகம், இதுக்கெல்லாம் நம்ம போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். நரகத்துக்குள்ள மோட்சத்துக்கு அப்போ பாருங்கள், இந்த இது வந்து ஒரு உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இது மாதிரி இந்த நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க ஒரு நிலையினரை குறித்து அவர் பேசியிருக்கிறார். துப்புரவு தொழில் செய்யக்கூடிய நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிறவங்க. நான் சிறுபள்ளியாக இருக்கிற போது கூட எங்கள் வீட்டில் நாங்கள் குடியிருந்த ஒரு வாடகை வீடு. அப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை முறையில். அப்போல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது, டாய்லெட்லாம் வந்து ஆட்கள் வந்து கையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. கையில் நமக்கு அந்த டாய்லெட்டுடைய செட்டப்பை பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கும். நம்ம அது மேலே தான் வந்து டாய்லெட் போகிறவங்க இருக்கணும். அந்த மலமெல்லாம் கீழே தான் விழும். அதை வந்து கையில் தான் ஒருத்தவங்க வள்ளுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அப்படி எடுக்கக்கூடிய ஒரு தாய், அவங்க பேர் மரியம்மா. அந்த தாய் வந்து எங்கள் வீட்டில் தான் உட்காந்து தண்ணி வாங்கி குடிப்பாங்க. சில நேரம் நாங்கள் அவங்களுக்கு உணவு கொடுப்பது உண்டு. அந்த நேரமெல்லாம் அவங்க ஒரு கூடை வச்சுருப்பாங்க, அந்த கூடையில் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும். அவங்க சில நேரங்களில் வந்து அந்த சில அசிங்கங்கள் நம்ம சொல்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அதில் கூட அவங்களுடைய கையிலெல்லாம் ஒட்டியிருக்கும். சில நேரம் நாங்கள் சொல்லுவோம், கையெல்லாம் நல்லா கழுவுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போல்லாம் நான் பார்த்து வேதனைப்பட்டதுண்டு. இந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் இல்லைன்னா எப்படி நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு. அப்போது இது வந்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சங்கதியாகத்தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு உடல் ரீதியாக அல்லது நம்ம பார்க்கக்கூடிய ஊனியல்பின் அடையாளமாக இருக்கிற. அப்போ ஊனியல்பு அப்படிங்கிறதும் அல்லது நம்ம ஆவிக்குரிய நிலை அப்படிங்கிறதும் இரண்டுமே பிணைந்து கிடக்கிற ஒரு பொக்கிஷங்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாசகத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்குற போது ஆண்டவர் இதை கடந்த ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நம்மளை போக அழைக்கிறார். இதை கடந்த ஒரு ஆசீர்வாதம். இதை எதுக்கு நான் இப்போ இதை போய் சொன்னேன், சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஃபாதர் ஏதோ துப்புரவு தொழிலாளர்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது அடுத்தவரை நம்ம வந்து மனிதர்களை மனிதர்களாக பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு நம்ம மனிதத்தை கடந்த இறைமைக்குள்ளே போக முடியாது. அதைத்தான் ஆவிக்குரிய நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆவிக்குரிய நிலை. இன்றைக்கி நம்ம எல்லாம் அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி முதல் வாசகம் பார்த்திங்கனாக்கா, தாவீது வந்து சவுல் அரசரை வந்து கொல்ல மறுக்கிறார். ஒரு நேரத்தில் மட்டுமல்ல, பல இடத்துல இந்த காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அவருக்கு விட்டுடுறாரு. இப்போ கூட அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டாரு. அவர் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. மற்றபடி அவர் கொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, திருப்பொழிவு செய்தவரை ஒரே போட்டு கொண்டு விடலான்னு சொல்கிறான் பக்கத்தில் இருக்கிறவன். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார்? பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுத்தமான வார்த்தைகள். அப்போது ஆண்டவருடைய அடியார் இந்த தாவீது ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இந்த விஷயத்தில் அரசாட்சியை எப்படி வேணாலும் பிடிப்பேன் அப்படி இல்லை, இப்படி தான் போகணும் என்கிற, அதாவது எண்ட் டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின் வாங்க. நம்ம ஒரு எல்லையை அடையணும், ஒரு இலக்கை அடையணும், அதை எப்படி வேணாலும் போய் அடையலாமா? இல்லை. இன்றைக்கி எல்லோரும் மோட்சத்துக்கு போகணும், எப்படி வேணாலும் போகலாமா? இல்லை. எப்படி வேணாலும் போகலான்னு போனாக்க மோட்சத்துக்கே போக முடியாது. உலகத்தில் சில காரியங்களை அடையணும்னா நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு வழியில் போயிடலாம். இல்லை. அப்போது இந்த தாவீது பாருங்கள், திருநிலைப்படுத்தப்பட்டவரை குறித்து ஒரு வார்த்தை பேசுகிறார். அபிஷேகம் செய்யப்பட்டவர். இன்றைக்கி யார் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள்? நம்ம உடனே குருக்கள் அப்படின்னு கையை காட்டுவோம். ஓகே, அது ஒரு வகையில் பார்ஷியலி இட் இஸ் ரைட். குருக்கள் நாங்கள் வந்து அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். இதில் ஒரு குறிப்பை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கான்சக்ரேட்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இது இப்போ பொதுமொழிபெயர்ப்பில் திருநிலைப்படுத்தப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையாக மாறி இருக்குது. எப்படி இருந்தாலும் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் ஒரு பெருமையோடு நம்ம கத்தோலிக்க திருவையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, வேறு எந்த திருச்சபைகளிலும், எந்த சர்ச்சுன்னு சொல்லிக்கிற எந்த நிலையிலும் இந்த குருத்துவம் அப்படிங்கிறது வந்து இல்லை. குருத்துவம் என்பது இல்லை. குருத்துவம்ங்கிறது அவங்க சொல்லிக்கலாம், வச்சுருப்பாங்க, ஒருவேளை அந்த கேட்டகரி வச்சுருப்பாங்க. அவர் தான் பாஸ்டருங்கிற கேட்டகரியோ அல்லது வேறு ப்ரீச்சருங்கிற கேட்டகரியோ வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் எதை சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே கத்தோலிக்க திருஅவை எப்படி தன் குருக்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது, அதை தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஒரு முறை நீங்கள் செமினரி பக்கத்தில் குருமடங்கள் இருந்தால் போய் பார்க்கலாம். அங்கே வந்து குருமடத்தில் நாங்கள்லாம் வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டோம், அதனால் பிள்ளைங்கள்லாம் வந்து நமக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு அங்கே யாரும் எங்களை வந்து தொட்டிலில் தூங்க வச்சு 10 மணிக்கு பிரியாணி கொடுத்து 11 மணிக்கு எங்களுக்கு சூப்பு கொடுத்து எங்களை அப்படியே இவங்களாம் வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு எங்களை யாரும் அப்படி யாரும் பேம்பர் பண்ணுறது கிடையாது. எங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, புடமிடுறாங்க. உள்ளே போய் ஒரு வாரம் எங்களை ரொம்ப சந்தோஷமாக அப்படி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எடுத்துருவாங்க அவங்களுடைய சட்டங்களை கையில். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து எங்கே வச்சுப்பாங்களா, விரட்டிடுவாங்களா, சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து கீழ்ப்படிதல்னா என்ன, கடவுளுடைய காரியம்னா என்ன என்பதையெல்லாம் அவங்க அந்த இடத்துல எங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒரு 10-14 வருடங்கள் வந்து கடந்து போவது என்பது மிகப்பெரிய கஷ்டமான காரியம். இந்த ஃபார்மேஷன், இந்த ஒரு குருவை உருவாக்குகிற ஃபார்மேஷன் வேறு எங்கேயுமே கிடையாது என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் நாங்கள் உள்ளே வாழுகிற அந்த நாட்களில் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்குமானா, இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அது ஒரு பெரிய வேதனையின் நாட்களாகத்தான் போனது. மற்றபடி நண்பர்களோட ஒரு மகிழ்ச்சி இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் எது எப்போ வேணாலும் நடக்கலாம். நம்மளை வெளியில் அனுப்புகிறோம், பிசாசு உள்ளே எப்படி வரும் தெரியாது. அதே போல் மனுஷங்க எப்படி நம்மளுக்காக எதிராக செயல்படுவாங்க, எல்லா சூழல்களையும் தாண்டித்தான் ஒரு குருவானவர் உருவாக்கப்படுகிறார், வெளியில் வர்றார். அப்படிப்பட்ட அந்த நிலை வந்து கத்தோலிக்க திருவையில் இருக்கிறதுங்கிறது உண்மையாகவே இந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஓரளவுக்கு தகுதி உள்ளவர்கள் இந்த குருக்கள் அப்படிங்கிறத நாங்கள் அறுதியிட்டு கூறுகிறோம். அதனால் இது சும்மா ஏதோ நாங்கள் நினச்சோம், ஒரு மாதம் போய் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கல. அங்கே படித்த படிப்பை அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியில் போய் அதே டேலண்ட்டோடு படித்தாங்கன்னா அவங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆகிடுவாங்க, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ படிப்பு அங்கே உள்ளே படிக்க வைக்கிறாங்க. எங்களை ஃபிலாசபி படிக்கிறாங்க, தியாலஜி படிக்கிறாங்க, அதுக்கு மேலே அவங்க போய் காலேஜஸில் படிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ வருஷம் படிப்புக்கேன்னு நாங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கிறது. அப்போது இத்தனை ஆண்டுகள் உருவாக்க பயிற்சி அப்படிங்கிறது கத்தோலிக்க திருவையில் எந்த நிலையிலும் அவங்க பின்வாங்கிறது இல்லை. இந்த ஏன் குருக்கள்லாம் குறைஞ்சிட்டு வராங்க, ஏன் டைட் பண்ணணும், அப்படி லூஸாக விடலாமே, இல்லை. இன்றைக்கும் அதே நிலையில் அந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த உருவாக்க பயிற்சியில். அப்படி உருவாக்க பயிற்சியை கொடுக்குற ஒரு தளம் கத்தோலிக்க திருவையில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிற போது, இங்கே உருவாக்கப்படுகிற அந்த குருத்துவ அபிஷேகம் செய்யப்படுகிற நிலைக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இப்போ நாங்கள் மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, இந்த வார்த்தை இன்றைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி வீடுகளுக்குள்ளே நிறைய சபையை சார்ந்தவங்க வருவாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வீட்டை முதல்ல பார்த்தோன்னே தெரியும், அந்தோனியார் சக்கரம் இருக்கும், அப்புறம் அங்கே ஒரு காவல் சம்மனசை நிற்பார் ஃபோட்டோவில், அவங்க அந்த வீடெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே கண்டிப்பாக ரெண்டு படம் இருக்கும், ஏதாவது பேசுகிறதுக்கு டாபிக் இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் மாதாவை பார்ப்பாங்க. ஏதோ என்ன நீ பிசாசை வச்சுருக்கிற, இது என்ன இப்படி இவர் யார் இப்படி நிற்கிறாரு அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, அந்த படங்களை எல்லாம் குற்றப்படுத்தி அதை வைத்திருப்பது பாவம், அதுதான் பிசாசு என்றெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே சொல்லுவாங்க, நீங்கள் அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க. அபிஷேகம் எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தார், நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷா, அப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு அவர் முதல் வார்த்தை, அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு கிளம்பிகிட்ருக்குறோம், இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் அப்புறமா வாங்க. இல்லை, நாங்கள் வேதத்தின் சத்தியத்தை பற்றி பேச வந்திருக்கிறோம் அப்படின்னு. எந்த சத்தியத்தையும் பேசலாம், ஆனால் இப்போ எனக்கு சத்தியம் அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் ஓரமாக உட்காருங்க, வீடெல்லாம் வாசல் இதெல்லாம் இல்லை, ரூமெல்லாம் இல்லை, சின்ன வீடு தான், அதனால் ரோட்டு ஓரமாக காட்டினார். இங்கே வேணால் உட்காந்துருங்க பிரதர், நாங்கள் போயிட்டு வரோம், வந்து பேசுவோம் அப்படின்னாரு. அவர் பார்த்துட்டு, சரி இவன் புடி குடிக்க மாட்டேங்கிறானேன்னு போயிட்டார். இது எல்லாத்தையும் எல்லோரும் சந்தித்த ஒரு உண்மைதான். என் நான் காலேஜ் நான் செமினேரியில் படிச்சுக்கிட்டு இருக்க லீவுக்கு வந்திருக்கப்போ என் எய்தாப்பில் இருந்த ஒரு வாலிப பையன், என் வயசு என்னுடைய வயதை சார்ந்தவர் தான், அவர் வந்து திடீர்னு உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமான்னாரு. நல்லா கோயிலுக்கு வந்துக்கிட்டு நல்லா இருந்த பையன் திடீர்னு வந்து என்னை பார்க்க வந்தார், சில சந்தேகம் பைபிள்ன்னாரு. வந்து உட்காந்து ஒரு மணி நேரத்தில் அது வாதமாகவே மாறியது. நான் சொன்னேன், சரி வேதம் என்பது நம்புவதற்கு தான், நான் விவாதம் பண்ணுவதற்கு அதை வைக்கிறது இல்லை, தயவுசெய்து நீங்கள் விவாதம் பண்ணுற மனநிலையோடு வந்தீங்கன்னா வேண்டான்னு. அதே போல் கடைசியில் விவாதமே அதனுடைய பகுதியாக முடிஞ்சது. ஏன்னா நமக்கு தான் பேசாமல் இருக்க முடியலையே, நமக்கு தான் பத்தி எரியுது, அப்படி ஏதாவது கேட்டுவிட்டால் உடனே ஜல் ஜல்னு வருது. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய பேர் உள்ளே வரும்போதே அபிஷேகம் வாங்கியிருக்கிறேன்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அந்த அபிஷேகம்லாம் என்னன்னு புரியாது இல்லையா, அவங்க ஒன்றும் கேட்கல, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஞானஸ்தானம் திருமுழுக்கு வாங்கியிருக்கீங்களா, அந்த திருமுழுக்கில் என்ன நடக்குது, அபிஷேகம், ஆவியானவர் அதில் அபிஷேகமாக இறங்கி வர்றாரு உங்ககிட்ட, அவ்வளோதான். இது கத்தோலிக்க திருவையில் சாமியாரங்க மட்டும் நாங்கள் மட்டும் இந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டோம், அபிஷேகம் அப்படின்னா அது எங்களுக்கு தான், உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம் உண்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பார்ட்டிஷன் கொடுத்ததுனால இந்த வார்த்தை வந்து இவங்க பரவலாக்கும் போது நமக்கு புரியல. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, அபிஷேகமா, ஐயோ தெரியலையே சாமி, அது சாமியார் தான் வாங்குறாரு, நாங்கள் எங்கே கோயிலுக்கு போகிறோம், நன்மையை தான் கொடுக்குறாரு, ரசத்தை அவரே குடிச்சிடுறாரு சாமி, பாதி கிடைச்சாலும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன செய்கிறாங்க, குழம்பி போன மனநிலையை வெளிப்படுத்தும் போது அவங்க உடனே ட்ராப் போடுறாங்க. அப்போ இங்கே தான் பிரச்சனை, உனைவா உனக்கு நான் அபிஷேகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் வந்து ஒரு வாலிப பையன் திருமணம் ஆயிடுச்சு, நான் வந்து இங்கே எங்களுடைய இதில் சகாயமாதா கோயில் அது பசிலிக்கா, அங்கே தான் நான் சின்னசாமியார் இருக்கும்போது நிறைய முறை பேசியிருக்கிறேன் அந்த பாயிண்டெல்லாம். அந்த மகன் வந்து பல வருஷத்துக்கு பிறகு ஒரு வேறு ஒரு சபைக்கு போயிட்டு வந்து என்னிட்ட வந்து பேசுகிறார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு, வாப்பா அப்படின்னு. அப்போ பேசும்போது அவர் சொல்கிறாரு, இயேசுநாதர் சாமி கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வரல. நான் சொன்னேன், இதை தானடா அப்போ நிறைய தடவை நானே சொல்லியிருக்கிறேனடா அப்படின்னேன், அப்போலாம் உனக்கு புரியல, இப்போ ஏதோ ஒருத்தர் போய் ஓரமாக உன்னை உட்கார வச்சு சொன்னோன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா, இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேனே அப்படின்னு. அப்போ பாருங்கள், அவங்கவுங்களுக்கு ஒரு நேரம் வரும்போது தான் எல்லாமே புரியுது. புரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம், இது தவறு அது தவறு, இன்னமும் நம்ம தான் திருச்சபையை கட்டியல், அதான் ஆண்டவரும் ஆவியானவரும் கட்டுறாங்க திருச்சபையை, அவங்களே நம்ம குற்றப்படுத்தி என்ன செய்கிறோம், காயப்படுத்துகிறோம். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படி சொன்னால், இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இது எங்களுக்கு மட்டும் அவர் அபிஷேகம் கொடுக்கல, உங்களையும் அபிஷேகிக்கிறார். நீங்களும் குழந்தையாக இருக்கிற பொழுது அபிஷேகிக்கப்பட்டீர்கள் அந்த திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தில், அதுக்கப்புறம் உங்களுடைய திருமணத்தில் நீங்கள் அபிஷேகப்பட்டீர்கள், அப்புறம் ஒரு நோயாளி அந்த அருட்சாதனத்தை பெறுகிற பொழுது அந்த குணமளிக்கிற அருட்சாதனத்தை பெறுகிற போது அவர் அபிஷேகிக்கப்படுகிறார், அந்த அபிஷேகத்தில் தான் அவங்க எந்திரிச்சு உட்காடுறாங்க குணமடைகிறாங்க. இப்படி எல்லாமே எல்லா அருட்சாதனத்திலும் ஒரு அபிஷேகம் அடங்கியிருக்கிறது, அது அடிப்படையில் அது ஒரு திருமுழுக்கில் அந்த குழந்தைகள் அபிஷேகிக்கப்படுறாங்க. இப்போ பாருங்கள், விடுதலை பயண நூல் 28:41 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருள்பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய், அவர்கள் எனக்கு குருத்துவ பணிபுரிவார்கள். விடுதலை பயணம் 29:1 சொல்லப்பட்டிருக்கிறது, குருத்துவ பணிபுரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குருத்துவ நிலை என்பது ஒரு கேட்டகரி தேவைப்பட்டுச்சு. இப்போது இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. மற்ற அபிஷேகிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அதே குருத்துவ பணி அவர்களுடைய தலையிலும் இருக்கிறது என்பதை தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலம் நமக்கு விளக்க விரும்புகிறது. இயேசு சாமி வந்துட்டு போன பிறகு நான் வந்து ஸ்பெஷல் குருத்துவம், நீங்களாம் வந்து வேறு ஆர்டினரி பீப்புள் அப்படி கிடையாது. பொது நிலையினர் அப்படின்னாலே அவங்களும் அந்த குருத்துவத்தில் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்களும் அப்படிதான். அதாவது பொது குருத்துவம், இது பணி குருத்துவம். இயேசு வந்து தான் இந்த குருத்துவத்தினுடைய இரண்டு நிலைகளையும் நமக்கு காட்டிட்டு போயிட்டார். அப்போ எல்லாருமே குருத்துவத்தில் இருக்கிறோம். இந்த குருத்துவ அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நம்ம எல்லோருமே. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை பூசை எனக்கு எப்படி கட்டாயமோ அதே மாதிரி உனக்கு கட்டாயம். ஞாயிற்றுக்கிழமை பூசையில் நான் எப்படி செல்ஃபோன் எடுத்து பேசக்கூடாதோ அதே மாதிரி நீயும் செல்ஃபோன் எடுத்து பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பூசையில் நான் எப்படி ஒழுங்காக பூசை வைக்கணுமோ அதே போல் நீயும் ஒழுங்காக பூசைக்கு வந்து பார்க்கணும், பங்கெடுக்கணும். இப்படி கட்டளைகள் என்பது எனக்கு ஒன்று உனக்கு ஒன்றுமா இருக்க முடியாது. கடவுள் கண்டிப்பாக இரண்டையும் இரண்டு பேருக்கு சேர்த்து தான் கொடுக்குறார். அப்போது நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். அது பாருங்கள், இந்த மனித இயல்பிலிருந்து நம்மளை உயர்ந்த நிலைக்கு அழைக்கிறார் ஆண்டவர். மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு அந்த மனிதர்கள் மார்க் நட்சி 8:22 நம்ம பார்க்குறோம். 22 இயேசு சாமி ஒருத்தனுக்கு கண்ணு கொடுப்பாரு, ஒரு மனுஷனுக்கு, பார்வையற்ற ஒரு மனுஷனுக்கு. அவனை கண்ணை திறந்து பார்ப்பான்னு சொல்லும் பொழுது அவன் பார் ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இன்றைக்கி நம்ம மனித இனம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. நம்மெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மரங்களைப் போல இருக்கிறோம். இது என்னன்னா மனிதத்தை தொலைத்து விட்ட ஒரு சமூகம். இந்த அதுதான் நான் முதல்ல அந்த கவிதையை நான் வாசித்தேன். இன்றைக்கி ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லை, பல தலங்களில் இன்றைக்கி ஒரு மனிதம் சிதைக்கப்படுகிறது. மதம் அப்படின்னு உள்ளே வந்துடுச்சுன்னா உடனே அங்கே ஒரு பெரிய கூட்டம், அந்த மதத்தை சார்ந்த நிலையில் இருக்கிறோம் கூடிக்கொள்வது. அங்கே எதிர்த்து அணியில் இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் உடனே அவர்களை காரி உமிழ்வது. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து தான் நம்ம சிந்திக்கிறோம். இப்போ நான் இந்த நம்மை சுற்றி நடக்கிற காரியத்தெல்லாம் பார்க்குற பொழுது, கிறிஸ்தவர்கள் நம்ம காயப்படுத்தப்படுறோம், வேதனைப்படுத்தப்படுறோம். இப்போ என்கிட்ட எளியவர்கள் வருவாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர் வந்து நிற்பாங்க, உதவின்னு நிற்பாங்க. இப்போ நான் என்ன அளவுகோலை வைப்பது? அவர்கள் இந்த சமூகம் எனக்கு வைக்கிறது, நீ கிறிஸ்தவன் அப்படின்னு என்னைய சாடுகிறது. அப்போ நானும் அவர்களை விரட்டி விட முடியுமா? இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தின் பிள்ளைகள் என்பதை நம்ம வெளிப்படுத்தணும். இதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் என்பது வெறும் அபிஷேகத்தை தலையில் வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறதுக்காக இல்லை. அந்த அபிஷேகம் என்பது என்ன, அதை உணர்வது தான் இன்றைய வாசகங்களினுடைய அழைப்பாக இருக்கிறது. பாருங்கள், 1 Corinthians 15:46 தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது, தூய ஆவிக்குரியது பிந்தியது. அப்போ முதல்ல நமக்கு கிடைச்சது மனித உடல், இந்த உடலினுடைய இயல்பு. இது நம்மக்கிட்ட அடிப்படையில் கிடக்கும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ஒரு விளையாட்டு ஜாமானை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி பாருங்கள், அது விடாது, தூக்கிக்கிட்டு ஓடும். அது குடிக்கிற பால் டப்பாவை நீங்கள் வாங்கிடுங்க, கொடுக்காது. அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா இது ஒன்றுதுன்னு பாருங்கள். அந்த குழந்தைத்தனத்திலே, குழந்தை பருவத்திலேயே அந்த உணர்வு நம்மக்கிட்ட இருக்குது. இது மனித இயல்பு. யாக்கோபு 3:15 இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவதல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பு சார்ந்தது. நம்ம படித்து பெறுகிற அறிவு, இந்த காரியம், இந்த உலகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற அறிவு எல்லாமே மனித இயல்பு, மண்ணுலகை சார்ந்தது. அப்போ மண்ணுலகை சார்ந்த அறிவு நம்மக்கிட்ட வேணும், நமக்கு கண்டிப்பாக தேவை. அது மனித இயல்பு, மண்ணுலகை சார்ந்தது என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். பவுலடியார் கூட அவருடைய நிலையை ஒரு இடத்துல உணர்த்துறார். பாருங்கள், 2 Corinthians 12:7 பார்க்குறோம். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. பாருங்களேன், அவர் அழகாக சொல்கிறாரு. அவர் அது என்னென்னு ஆய்வாளர்கள் ரொம்ப கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. நம்ம இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்ய தேவையில்லை. அவரும் ஒரு மனுஷன், அவரும் பல விதத்தில் தன்னை இழந்துகிட்டே தான் இருப்பார். பாவ நிலையிலேயோ இல்லை ஏதோ ஒரு உடல் சார்ந்த ஏதோ ஒரு காரியத்தில் அவர் இழப்பார். அதை தான் சொல்கிறாரு, பெரும் குறை ஒன்று, நோய் ஒன்றுன்னு அவர் சொல்லலை, குறைன்னு சொல்கிறார். அப்போனா அவருக்கே தெரியுது அது ஒரு குறை அப்படின்னு. பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது, அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிற. இப்போ சாத்தான் அனுப்புகிற தூதன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதோ பாவ இச்சையினுடைய அடையாளமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அவர் சொல்கிறார், நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது, என்னுடைய பலவீனத்தை நான் உணரும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் உணர்றார். அப்போ அந்த ஒரு இயலாமையிலே கூட அவருடைய எண்ணம் எப்படி உயர்ந்து கிடக்குது பார்த்தீங்களா? ஒரு மனித இயல்பை கடந்த ஒரு ஆவிக்குரிய இயல்புக்குள்ளே போகணுங்கிற ஒரு ஒரு உணர்வு. அந்த போராட்டத்தை தான் அவர் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த போராட்டம் அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே உண்டு இந்த போராட்டம். அது எந்தெந்த சூழலில் எப்படி எப்படி யார் யாருக்கு வரப்போகிறது, அது அவரவர்களுக்கு விட்ட சூழலினுடைய அந்த காரண காரியங்களை பொறுத்தது. இப்போ நம்மளுடைய அழைப்பு என்னன்னா, இந்த உடலுக்குரிய நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலைக்குள்ளே கடந்து போகிறது. 1 Corinthians 15:44 சொல்லுது, மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. அப்போ நம்மளுடைய இலக்கு எங்கன்னா, அந்த ஆவிக்குரிய உடலை அடைவது. அந்த ஆவிக்குரிய உடலினுடைய அபிஷேகம் எப்படி? உயிர்த்த இயேசுவை பாருங்க. இயேசு உயிர்த்த பிற்பாடு பூட்டியிருந்த கதவுக்குள்ளே அப்படியே வராரு, அங்கே வச்சுருக்கிறத எடுத்து சாப்பிட்றாரு. அந்த ஆவிக்குரிய உடலினுடைய அபிஷேகம் எல்லாவற்றையும். நம்ம இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போகணுன்னா நம்ம ஃப்ளைட்டு பிடிச்சி ஏறி உட்காந்து போனால் தான் போகணும். இது ஃபிசிக்கல் பாடி இருக்குது. பட் இயேசுவினுடைய அந்த ஆவிக்குரிய உடல் வந்துருச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அது இது வந்து ரொம்ப ஒரு ரஃப் வே ஆஃப் டெல்லிங் தான். உடனே ஓ அமெரிக்காவுக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடாது. அந்த உலகத்திற்கு வரும்போது அந்த அமெரிக்கா இருக்குமான்னு தெரியல. அதாவது அந்த அந்த உடல் வந்து ஒரு அற்புதமான உடல். அப்படி தான் ஆண்டவர் அதை கொடுக்க தான், அதை அந்த உலகத்தை உருவாக்கத்தான் அவர் போராடுறார். அப்போ ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பீஸ் அவரே காட்டிகிட்டு போயிட்டார், இப்படி தான் இருக்க போது நான் உனக்கு கொடுக்க போகிற பரிசுன்னு. இதை பார்த்துட்டும் இன்னும் நம்ம உணர முடியாத ஒரு கஷ்டத்துக்குள்ளே நிற்கிறோம். பாருங்கள், ரோமையர் 6:6 சொல்லுது, அதனால் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதனால் சிலுவையில் அரைஞ்சிட்டு நீ ஒரு புதிய இயல்போடு நீ கடந்து வரணும். இன்றைக்கி சாமுவேல் 2:7 கடவுள் சொல்கிறாரு, நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான், அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். அப்போது கடவுள் வந்து நம்மளை இந்த உலகத்தில் நம்ம தவறு செய்யும்போது நம்மளை அடித்து திருத்துறார், கண்டித்து திருத்துறார். இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம சிந்திக்கிற போது கடவுள் இன்றைக்கி வாசகங்கள் பாருங்கள், இன்றைக்கி லூக்கா நற்செய்தியில் என்னென்ன நீ செய்யணும்னு சொல்கிறார் பாருங்களேன். நான் அதை தான் மறைச்சி இப்போ இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதே இதை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒருத்தன் இப்படி செஞ்சானா அவனுக்கு இப்படி செய், இதை செய்யாத, இதை இப்படி நீ கொடுக்காத, இதை நீ இது மன்னிச்சு விடு அப்படின்னு சொல்கிற அந்த வாசகம் தான் இன்றைக்கி பெரிய வாசகமாக இருக்குது. இதையெல்லாம் செய்ய சொல்கிறாரு, ஏன் செய்ய சொல்கிறாரு, அதை தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது ஆவிக்குரிய ஒரு மனித இயல்பிலிருந்து ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு பயணிப்பதனுடைய ஒரு அழுத்தத்தை இன்றைய வாசகங்கள் உணர்த்துகிறார். 2 பாருங்கள், முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவரானார், கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய் ஆவியானார். இன்றைக்கி அந்த உயிர் தருகிற தூய் ஆவியினுடைய ஆற்றல் இயேசுவிடத்தில் இருந்தது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி நம்ம உணர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாக்குறுதி படி பாருங்கள், இன்றைக்கி இந்த 2 Samuel 7 பார்க்குறோம், தண்டித்து திருத்துவேன்னு சொல்கிறாரு. 15 அடுத்த இறைவசனம், உன் முன்பாக நான் சவுளை விளக்கியது போல என் பேரன்பு நின்று அவனை விளக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும். யாரை விளக்க மாட்டேன்னு சொல்கிறாரு? சாலமோனை விளக்க மாட்டேன்னு சொல்கிறார். தாவீதுக்கு வாக்கு கொடுத்துட்டார், என் முன்பாக அவனது குடும்பமும் அவனது அரசும் என்று உறுதியாக இருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். பாருங்கள், சாலமன் வந்து தடம்புரண்டு போயிட்டாருங்க ஒரு கட்டத்தில். அந்த கட்டத்தில் கடவுளுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் கடவுள் தாவீதுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையின்படியாக சொல்கிறாரு, உன்னுடைய காலத்தில் இல்லை, உன் பிள்ளைகளின் காலத்தில் தான் நான் இந்த கோபத்தை வெளிப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், கடவுள் எவ்வளோ ஒரு வார்த்தையில் நிற்கிறாரு பாருங்களேன், வாக்குறுதியின் தேவன். அப்போ இந்த வாக்குறுதி படி பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உன்னுடைய மரபு அரசில் தான் வந்து நான் ஒரு திட்டத்தை வைக்க போகிறேன். அதனால தான் இயேசுவை வந்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறோம். அவருக்கு பிறந்தவர் இல்லை. இந்த திட்டத்தின்படி தாவீதினுடைய அடுத்த மகன் என்று அழைக்கப்படுகிற உரிமைக்குரியவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. தாவீதுக்கு மகன் அல்ல, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் மகன் இயேசு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். தாவீதின் மகனேன்னு சொன்ன உடனே நம்ம உடனே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கக்கூடாது. அப்போ இந்த இயேசுவிடமிருந்து அடுத்தது ஒரு கடந்து போகிறது யாருக்குன்னா, அந்த நம்பிக்கையினாலே செயல்படுகிற பிள்ளைகள், நம்பிக்கை செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். யார்? நம்ம தான் எல்லாருமே. அப்போ இந்த நம்பிக்கையினால் செயல்படுங்க. யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அதனால தான் சொல்கிறோம், நீ எந்த தெய்வத்தையாவது பார்த்துட்டு வந்து எனக்கு இங்கே மீட்பு கிடைக்கும் அப்படி இல்லை. நம்ம உறுதியாக சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ஏன் இயேசுவை பாருங்கன்னு சொல்கிறோன்னா, இதனால தான் சொல்கிறோம். அப்போ கடவுளுடைய திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இயேசுவால். அப்போ இயேசுவை பார்க்குற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்க போகிறது? தந்தையினுடைய வாக்குறுதிக்குள்ளே வரக்கூடிய ஒரு அபிஷேகம். மற்றவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியல, நமக்கு பைபிளில் கொடுத்துருக்கிறபடியாக தான் நம்ம யோசிக்கிறோம். மற்றவங்க அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க என்னை பெற்றுக்கொள்வார்களோ அது அவர்களுக்கும் கடவுளுக்கு விட்ட ஒரு காரியமாக நம்ம போகிறோம். ஆனால் இந்த வேதத்தின்படி பார்க்குற பொழுது ஒருத்தர் உறுதியாக கடவுளுடைய இரக்கத்தை பெறணும் அப்படின்னா இயேசுவை பார்க்கணும். பாருங்கள், எபிரேயர் 7:16 சொல்லுது, இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். அழியாத வாழ்வின் வல்லமையால், இந்த அழியாத வாழ்வின் வல்லமையை ஒருத்தர் பெற்றார் அப்படின்னா அது யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் குருவாக. அப்போ நாமளும் இயேசுவின் குருத்துவத்தில் இருக்கிறோன்னா நம்மளும் எதை நோக்கி பயணிக்கணும்? இந்த அழியாத வாழ்வின் வல்லமையை பெறக்கூடிய அந்த அபிஷேகத்துக்குள்ளே பயணிக்கணும். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி செயல்படணும்? 1 Corinthians 15:45 சொல்லுது, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவரானார். இன்னைக்கு வாசகத்தில் செகண்ட் ரீடிங்கில் வருது, கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய் ஆவியானார். அதனால தான் இயேசுவை பார்த்தீங்கன்னா தூய் ஆவியை நீங்கள் பார்க்குறீங்க. இவர் திருச்சட்டத்தின் கட்டளையின்படி மனித இயல்பு கேட்ப அல்ல அழியாத வாழ்வின் வல்லமையாலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவரை நம்ம உற்று நோக்கி அவர் வழியாக வல்லமையையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? வெற்றி அடைகின்ற பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். அதனால் கடவுள் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு ஆன்மீக ஒரு அடையாளத்தோடு நம்ம போயிட்டே இருக்கணும். எல்லாரும் அந்த ஆன்மீக அடையாளத்தை வைக்கிறாங்க, இது வெளி அடையாளம், அது ஒரு உடையின் வழியாக இல்லை, அதை கடந்த ஒரு அடையாளம், மனித இயல்பை கடந்த ஒரு ஆசீர்வாதம், அதுதான் ஆவிக்குரிய நிலை, அதை தான் அபிஷேகிக்கப்பட்ட நிலைன்னு நம்ம சொல்கிறோம். சவுளிடமிருந்து அந்த அபிஷேகம் நீக்கப்பட்டது. காரணம் என்னென்னா அவருடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு உகந்ததாக இல்லை. கடவுள் அவர் போட்டிருந்த ஆடையை வச்சு அவருக்கு அபிஷேகத்தை உறுதி செய்யலை. அவர் வைத்திருந்த பணத்தை வச்சு, சாலமனுக்கு அப்படி தான், அவர் வச்சிருந்த ஞானத்தை வச்சு இல்லை. தாவீதுக்கு அவர் அந்த வாக்குறுதி கொடுக்காருன்னா தாவீது இறுதி வரை கடவுளுடைய வழி தவறி போனாலும் கூட அவர் மீண்டுமாய் தன் வழியை சரி செய்து கொண்டு கடவுள்கிட்ட நிற்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இதோ இந்த அற்புதமான அதிசயத்தை நீங்கள் இன்றைக்கி உணர்ந்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தை வழியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இயேசுவை இறுக பற்றி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு உண்மையான ஒரு விடுதலை உண்டு. அழியாத வாழ்வின் அச்சாரம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது. பவுலடியாருடைய நிலையை பாருங்கள், அவர்கிட்ட ஏதோ ஒரு பெருங்குறை ஒன்று தொத்திக்கிட்டு இருந்தால் கூட அவர் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு செய்ய வேண்டிய நன்மைத்தனங்களை அவர் என்ன செய்கிறாரு? செய்துட்டே இருந்தார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தை எப்படியாவது தள்ளி விட்டுடலாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு அப்படின்றதுக்காக அந்த பாவத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தொடக்க நூல் 4:7 காயினை பார்த்து சொல்வார், நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நன்மை செய்யாது போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாயிலில் படுத்திருக்கும், அதை நீ அடக்கி ஆள வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம்? நன்மை செய்கிறத விட்டுட்டு கடவுள் சொல்கிற அந்த நன்மைத்தனங்களை ஓரமாக வச்சுட்டு இந்த பாவத்தோட போராடுகிற மக்களாய் மாறிப்போனவங்க தான் என்ன செய்வாங்க? ஒரு ஆன்மீக ஒரு ஆடையை அணிந்து கொண்டு, ஒரு ஆன்மீக வெளித்தோற்றத்தை வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க? தங்கள் வாழ்க்கையை ஏமாற்றுத்தனமான வாழ்க்கையை எடுத்துகிட்டு போவாங்க. ஆண்டவர் இப்படி ஏமாற்றுத்தனமான வாழ்க்கையை விரும்புறதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவி அழைப்போரெல்லாம் என்னிடத்தில் வரப்போவதில்லை. அப்போ யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்ததை அறிந்து செயல்படுகிறார்கள், இதுதான் மனித இயல்பிலிருந்து ஆவிக்குரிய இயல்புக்கு பயணிக்கிற ஒரு நிலை. இந்த நிலையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நாம் சிந்தித்து யார் யாரெல்லாம் பின்னாடி நிற்கிறோமோ நம்மெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி ஓடி வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு. உங்களுடைய தோல்விகளை கண்டு துவண்டு போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பாவங்கள் ஒட்டி கொண்டிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக கவலைப்படாமல் அதை ஓரமாக வைத்து விட்டு கடவுளுக்குரியது எது என்பதை நீங்கள் அறிந்து செயல்பட முயற்சிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு, வாக்குறுதிகளுக்கு நீங்கள் உகந்த பிள்ளைகளாக இருப்பீங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாகி கிடைக்க தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.